4. களைகள். வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டது. மத்தேயு 13:24-26. நிலம் உலகம் என்று கிறிஸ்து சொன்னார். ஆனால் இது உலகத்தில் உள்ள கிறிஸ்துவின் சபையை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கடுத்த விஷயங்களையும் மனிதருக்காக அவர் செய்து வருகிற இரட்சிப்பின் ஊழியத்தையும் இந்த உவமை சுட்டிக்காட்டுகிறது. சபையின் மூலமாக இந்த ஊழியம் நிறைவேற்றப்படுகிறது. உலகம் முழுவதற்கும் பரிசுத்த ஆவி அனுப்பப்பட்டுள்ளது. எங்குமுள்ள மனிதரின் இதயங்களின் மேல் அசைவாடுகிறது. இருப்பினும் தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படும்படி நாம் வளருவதும் முதிர்ச்சியடைவதும் சபையில்தான். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். மத்தேயு 13:37-38. சத்தியமாகிய தேவ வார்த்தையால் பிறந்தவர்களை நல்ல விதை சுட்டிக்காட்டுகிறது. தீமையினாலும் பொய்க் கொள்கைகளினாலும் உருவானவர்களை அல்லது அவற்றை பெற்றிருப்பவர்களை களை சுட்டிக்காட்டுகிறது. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. தேவனோ அவருடைய தூதர்களோ களையை வளரச் செய்கிற விதையை ஒருபோதும் விதைப்பதில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் சத்துருவான சாத்தானே எப்போதும் களைகளை விதைக்கிறான். கிழக்கத்திய நாடுகளில் எதிரியை பழிவாங்க நினைப்பவர்கள் சில சமயங்களில் அவன் விதைகளை விதைத்துவிட்டுப் போனதும் விஷக்களைகளின் விதைகளை விதைத்து விடுவார்கள். அவை வளரும்போது கிட்டத்தட்ட கோதுமை பயிர் போலவே இருக்கும். அவை கோதுமையோடு வளர்ந்து அதை நலியச் செய்து நிலத்தின் சொந்தக்காரனுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அதுபோல சாத்தானும் கிறிஸ்துவின் மேலான பகையால் ராஜ்யத்தின் நல்ல விதையோடு சேர்த்து தன்னுடைய தீய விதைகளை தூவுகிறான். அதற்கேற்ற தீமையை அது ஏற்படுத்தும் போது தேவகுமாரன் அதைச் செய்ததாக காரணங்காட்டுகிறான். கிறிஸ்துவின் நாமத்தைச் சொல்லியும் அவருடைய குணத்தைப் பெற்றிராதவர்களை சபைக்குள் கொண்டு வருகிற சத்துரு தேவநாமம் கனவீனப்படவும் இரட்சிப்பின் ஊழியம் திரித்துக் காட்டப்படவும் ஆத்துமாக்கள் ஆபத்தில் சிக்கவும் செய்கிறான். சபையில் மெய் விசுவாசிகளுடன் பொய் விசுவாசிகளும் கலந்திருப்பதைக் காணும்போது கிறிஸ்துவின் ஊழியர்கள் துக்கமடைகின்றனர். சபையை சுத்திகரிக்க ஏதாவது செய்ய வேண்டுமென துடிக்கின்றனர். வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் போல களைகளை பிடுங்கிப் போட ஆயத்தமாயிருக்கின்றனர். ஆனால் கிறிஸ்து அவர்களிடம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 13:29. வெளிப்படையாக பாவத்தில் நிலைத்திருப்பவர்களை சபையிலிருந்து நீக்க வேண்டுமென கிறிஸ்து தெளிவாகச் சொன்னார். ஆனாலும் குணத்தையும் நோக்கத்தையும் நியாயந்தீர்க்கிற வேலையை நமக்கு வழங்கவில்லை. நம்முடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவர் அவர். அதனால்தான் இந்த வேலையை நம்மிடம் ஒப்படைக்கவில்லை. போலி கிறிஸ்தவர்களென நாம் கருதுபவர்களை சபையிலிருந்து நீக்கிவிட நாம் முயன்றால் தவறுகள்தாம் விளையும் என்பது நிச்சயம். கிறிஸ்து தம்மிடம் இழுக்க முற்படும் நபர்களை பெரும்பாலும் நாம் பயனற்றவர்களாக கருதுகிறோம். தீர்மானிப்பதில் குறையுள்ள நம் அறிவின்படி அந்த ஆத்துமாக்களை கையாள நம்மை அனுமதித்தால் அவர்களுக்கான கடைசி ஒரே நம்பிக்கையை கெடுப்பதாகக் கூட அது அமையலாம். தங்களை கிறிஸ்தவர்களென எண்ணிக்கொண்டிருக்கும் பலர் இறுதியில் குறைவுள்ளவர்களாக காணப்படுவார்கள். அக்கம்பக்கத்தாரால் பரலோகத்திற்குச் செல்ல வாய்ப்பில்லாதவர்களாக கருதப்பட்ட அநேகர் அங்கிருப்பார்கள். மனிதன் தோற்றத்தை பார்த்து நியாயந்தீர்க்கிறான். ஆனால் தேவன் இதயத்தை பார்த்து நியாயந்தீர்க்கிறார். அறுவடை வரைக்கும் களைகளும் கோதுமையும் சேர்ந்தே வளர வேண்டும். அறுவடைதான் தவடடைதான் தவணையின் காலத்தின் முடிவாகும்.
அற்புதமான மீடிய பொறுமை, கனிவான அன்பு குறித்த இன்னொரு பாடமும் இரட்சகரின் வார்த்தைகளில் காணப்படுகின்றன. களைகளின் வேர்கள் நல்ல பயிர்களின் வேர்களோடு பின்னிப் பிணைந்திருக்கும். அதுபோல சபையிலுள்ள கள்ள சகோதரர்கள் உண்மையான சீடர்களோடு நெருங்கிப் பழகியிருப்பார்கள். இந்த போலி விசுவாசிகளின் மெய்யான குணம் முழுதுமாக வெளிப்படாமலிருக்கும். சபையிலிருந்து அவர்களை நீக்குவது உண்மையாகவே நிலைத்திருந்திருக்க வாய்ப்புள்ளவர்களை தடுமாறச் செய்யக்கூடும். தேவன் மனிதர்களையும் தேவதூதர்களையும் எவ்வாறு கையாளுகிறார் என்பது இந்த உவமையின் போதனையில் எடுத்துக்காட்டப்படுகிறது. சாத்தான் வஞ்சகன். அவன் பரலோகத்தில் பாவம் செய்தபோது உண்மையான தூதர்களால் கூட அவனுடைய குணத்தை முற்றிலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. அதனால்தான் சாத்தானை தேவன் உடனே அழிக்கவில்லை. அழித்திருந்தால் தேவனுடைய நீதியையும் அன்பையும் பரிசுத்த தூதர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய நற்குணத்தை சந்தேகிப்பது தீய விதையாக உருவாகி பாவசாபமாகிய கசப்பான கனியை கொடுக்கும். அதனால்தான் தீமையின் காரணனான அவனுடைய குணம் முற்றிலும் உருவாகும்படி அவனை அழிக்காமல் விட்டார். சத்துருவின் கிரியை ஆண்டாண்டு காலமாக தேவன் வியாகுலப்பட்டு வந்திருக்கிறார். சத்துரு திரித்துக் காட்டுகிற விஷயங்களால் எவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கல்வாரியனும் ஈடு இணையற்ற பரிசை கொடுத்திருக்கிறார். ஏனெனில் நல்ல பயிர்களின் வேர்களுக்கு ஊறு விளைவிக்காமல் களைகளை வேரோடு பிடுங்க முடியாது. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் சாத்தானை அணுகுவது போல நம் சக மனிதர்களிடம் நாமும் நீடிய பொறுமையோடு நடந்து கொள்ள முடியாதா? திருச்சபையில் தகுதியற்ற அங்கத்தினர்கள் இருப்பதால் கிறிஸ்தவத்தின் சத்தியத்தை சந்தேகிக்க உலகத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் கிறிஸ்தவர்களும் அதைரியமடைய வேண்டியதும் இல்லை. ஆதி சபையில் என்ன நடந்தது? அனனியாவும் சப்பீராளும் சீடர்களோடு இணைந்தார்கள். மாயவித்தைக்காரனாகிய சீமோன் ஞானஸ்நானம் பெற்றான். பவுலை விட்டு பிரிந்த தேமா ஒரு விசுவாசியாகவே எண்ணப்பட்டான். யூதாஸ்காரியோத்து அப்போஸ்தலர்களில் ஒருவனாக கருதப்பட்டிருந்தான். ஒரு ஆத்துமாவை கூட இழக்க மீட்பர் விரும்புகிறதில்லை. மனித சுபாவம் கேடானது என்பதால் அவர் எவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்பதைக் காட்டவே யூதாசுடனான அவருடைய அனுபவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரைப் போலவே நாமும் அதை சகித்துக் கொள்ள அவர் கட்டளையிடுகிறார். நாட்களின் முடிவு மட்டும் கள்ள சகோதரர்களும் சபையில் இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்து எச்சரித்திருந்தாலும் கூட களைகளை பிடுங்கவே மனிதர்கள் முயன்றிருக்கிறார்கள். துன்மார்க்கரென கருதினவர்களை தண்டிக்க சபையானது அரசாங்கத்தை நாடியிருக்கிறது. ஏற்கனவே இருந்து வரும் கோட்பாடுகளை மீறினவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றனர். கிறிஸ்துவின் அனுமதியோடு செயல்படுவதாகச் சொல்லிக் கொண்டவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இவ்வாறு செய்தார்கள். ஆனால் இத்தகைய செயல்களை தூண்டிவிடுவது சாத்தானின் ஆவியே தவிர கிறிஸ்துவின் ஆவியல்ல. உலகத்தை தன் ஆளுகைக்குள் கொண்டுவர சாத்தான் கைக்கொள்ளும் முறை இது. சமய வேதமுள்ளவர்களென கருதப்படுகிறவர்களை இவ்வாறு நடத்துவதால் சபையானது தேவனை திரித்து காட்டுகிறது. பிறரை குற்றப்படுத்தவும் நியாயந்தீர்க்கவும் வேண்டாம். தாழ்மையோடும் சுயத்தை நம்பாமலும் இருக்க வேண்டும். இதைத்தான் கிறிஸ்து சொன்ன உவமை போதிக்கிறது. வயலில் விதைக்கப்படுவதெல்லாம் நல்ல விதையல்ல. சபையில் இருப்பதால் கிறிஸ்தவர்களாகிவிட முடியாது. முளைகள் பச்சை பசையலென இருக்கும்போது களைகள் கோதுமை பயிர்கள் போலவே இருக்கும். ஆனால் வயல் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும்போது மணிகள் முற்றிலும் விளைந்து அதன் சுமையால் தொங்கும் கோதுமை பயிருக்கும் களைக்கும் வித்தியாசம் தெரியும். பக்திமான்கள் போல் நடிக்கும் பாவிகள் கிறிஸ்துவை உண்மையாகப் பின்பற்றுபவர்களுடன் சில காலம் கலந்திருப்பதால் கிறிஸ்தவத்தின் வெளித்தோற்றம் பலரை வஞ்சிக்கலாம். ஆனால் இவ்வுலகத்தின் அறுவடையின் போது நன்மைக்கும் தீமைக்கும் எவ்வித ஒற்றுமையும் காணப்படாது. கிறிஸ்துவுடன் சேராமல் சபையில் மட்டும் சேர்ந்தவர் யார் என்பது அப்பொழுது வெளிப்படும். கோதுமையுடன் சேர்ந்து வளரவும் சூரிய வெளிச்சத்தாலும் மழையாலும் கிடைக்கிற அனுகூலங்களையெல்லாம் பெறவும் களைகள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் அறுவடையின் போது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். மல்கியா 3:18. பரலோக குடும்பத்தினருடன் வாழ யார் பாத்திரவான்கள் என்பதை கிறிஸ்துதாமே முடிவு செய்வார். ஒவ்வொரு மனுஷனையும் அவனவனுடைய வார்த்தைகளின்படியும் கிரியைகளின்படியும் நியாயம் தீர்ப்பார். வெளிப்பேச்சால் ஒரு நன்மையும் கிடையாது. குணம்தான் நித்திய முடிவை தீர்மானிக்கும். களைகள் எல்லாம் கோதுமை பயிர்களாக மாறப்போகிற காலம் வரப்போவதாக இரட்சகர் சுட்டிக்காட்டவில்லை. உலகத்தின் முடிவான அறுவடை மட்டும் கோதுமையும் களைகளும் ஒன்றாக வளர்கின்றன. பிறகு களைகள் கட்டுகளாக கட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும். கோதுமையானது தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக் கடவன். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமஞ்செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 13:43-41 முதல் 42 வரை.